ஹலலுயா 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 ஹலலுயா. வழியில்லாத நேரங்களிலே வழியாய் மாறி, பதிலில்லாத நேரங்களிலே பதிலாய் மாறி, ஆறுதல் இல்லாத நேரங்களிலே ஆறுதலாய் மாறி எங்களை நடத்தி வந்த முடிய கிருபையின் கரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அண்டவர். எல்லாரும் என்ன ஒரு தடவை கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு, அந்த தேவனுக்கு, அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை ஏத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இப்படியே ஆராதித்துக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்படியே தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பரலோகம் இறங்கி வந்துவிடும். ஹல்லேலூயா. தேவன் இறங்கி வந்து விடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் நம்மத்தில் இருப்பது நமக்கு மேன்மையானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில வார்த்தைகள் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. திருப்பி கேளுங்கள். யோபு எழுதின புஸ்தகத்திற்கு 23 அதிகாரம். ஹல்லேலூயா. யோபு 23 திருப்பி கேளுங்கள். 8:9-10 நாம் வாசிப்போம். யோபு 23:8-9-10. ஹல்லேலூயா.
அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாத படிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாத படிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன், எப்படி விளங்குவேன், எப்படி விளங்குவேன் சொல்லுங்கய்யா. எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்கு முன்பது தெரியுமா? சோதித்ததின் பிற்பாடு. ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தை நான் திரும்பி பார்த்த பொழுது, ஆண்டவரே ஆண்டவரே, பல நேரங்களில் நீர் எங்களோடு கூட இருந்தீரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஆகையினாலே யோபு மனுஷனை நாம் திருப்பி எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுனா, அந்த மனுஷனுடைய வாழ்விலே வந்த பிரச்சனைக்கு அளவே கிடையாது. செய்தியுடைய ஒரு தலையங்கம் ஒன்று நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஹல்லேலூயா, சோதனைக்கு பிற்பாடு இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒட்டத்தனவையாக அல்ல, இரட்டத்தனவையாக. வேதத்தில் நீங்க எந்த மனுஷரை எடுத்து பார்த்தாலும் சோதனையை சகித்து இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிக்கிறோம். பாருங்க, சில வார்த்தைகளை கொடுக்க எனக்கு விருப்பம், என்ன நிறைய கொடுக்க சொல்லி விருப்பம். நாம வருஷத்தை முன்பதாக வைத்து ஜனவரியில நிக்கிறோம். இந்த வருஷத்தை தாண்ட வேண்டும். ஆகையினாலே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. நாம் சோதிக்கப்பட்ட பின்பு நாங்க பொன்னாக விளங்குவோமாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலே வல்லமை நிறைந்த தேவ மனிதர்கள், வல்லமை நிறைந்த தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் தெரியுமா? சோதனையூடாக வந்து கடைசியில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவர்களை ஆச்சரியப்படத்தக்கனவாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அவர்களை என்ன செய்கிறது? ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே சோதனையை இந்த வருஷத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, பிரதர் இந்த வருஷம் சோதனை வருமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பிரதர் இந்த வருஷத்துல துன்பம் வருமா? எனக்கு தெரியாது. கர்த்தர் எது எது எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார் சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சோதிக்கப்பட்டதன் பின்பு பொன்னாக விளங்குவாய். ஹல்லேலூயா. பொன் சோதிக்கப்படுகிறது என்பது சும்மா அல்ல, பொன் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாக அது ஒன்றுமே அல்ல. ஹல்லேலூயா. பொன் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாக அது வேட்டு இருக்காது, அதுக்கு அதுக்கு உயர்வு இருக்காது, அது உயர்ந்தது கிடையாது, அது ஒரு பொருள். அதை கொண்டே கடையில் வச்சு நீங்க வீட்டில் வச்சு ஒரு பிரயோசனம் கிடையாது. ஆனால் பொன்னானது சோதிக்கப்பட்டது பின்பாக அது எப்படி இருக்கிறது தெரியுமா? அது பிரகாசம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படுது, நான் சோதிக்கப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை போட பைபிள் ஸ்டடியில பேசினேன், நான் சோதிக்கப்பட்டது நல்லதாண்டவரே. என்னப்பா சொல்ற? ஆமாண்டவரே. அவங்களுக்கு சொல்ல, ஆண்டவரே கடந்த வருஷத்துல என்னை சோதித்ததுக்கு நன்றி ஆண்டவரே. என்ன கேட்டீங்க? ஆண்டவரே கடந்த வருஷத்துல என்னை சோதித்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவுத்திற்கு என்னை நீ சோதிக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு சோதியும். ஏன் தெரியுமா? நான் முடிவிலே பொன்னாக விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. உடைய பார்வையிலே நான் பிரகாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபுடைய முதல் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யோபுடைய வாழ்விலே வந்த பிரச்சனையும் துன்பனும் வேதனையும் கண்ணீரும் மனுஷர்களாக பிறந்த இடத்துல வரவே கூடாது, வரவே கூடாது. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அவன் சோதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்விலே கவலையும் துக்கமும் வேதனையினால ஊற்றப்பட்டு வேணாம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான். யாரும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவன் முதலாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தில் இதை சொல்லி இருந்தா ஓகே. ஆனா எங்க தெரியுமா சொன்ன? 23 அதிகாரம் வருகிற பொழுது சொல்றான், ஆண்டவரே நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன். இவ்வளவு நாளும் இந்த அறிவு அவனுக்கு தேவைப்பட்டிருக்கிறது, இவ்வளவு நாளும் தேவைப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது அதிகாரத்திலையும் அருமையான வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதிக்கிற மனுஷன் யாரு? யோபு என்கிற பக்தன். இன்னைக்கு எல்லாரும் யோபுவை வாசிக்கிறோம், வாசிக்கிறோம், வாசிக்கிறோம். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு முன்பதாக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தை நாம் தாண்டுவதற்கு யோபு எடுத்து வைத்த ஆண்டவரே, இந்த மனுஷனை போல உண்மை எப்பொழுது துதிக்க எனக்கு உதவி செய்ய, எப்பொழுது துதிக்க எனக்கு உதவி செய்ய, எப்பொழுது உண்மை கனம் பண்ண எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி புலம்புங்க என்று சொல்லி நான் கேட்கிறேன். இந்த வருஷம், இந்த வருஷம் ஆண்டவரே நீர் என் வாழ்விலே எதை நினைத்திருக்கிறீரோ அதை செய்யும் அப்பா, அதை செய்யும் ஆண்டவரே. துன்பமோ வேதனையோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வேதனையோ எதுவானாலும் என் வாழ்வை அதில் பிடிக்க தெரியுமாப்பா. ஏனென்று சொல்லிச்சுனால் அதற்கு பிற்பாடு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இந்த பொன் என்பதற்கு பொன்னாக அது உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அது அக்கினியிலே போட்டு காய்ச்சப்படுகிறது உண்டு. அக்கினியிலே போட்டது காய்ச்சப்படுகிறது உண்டு. அது போட்டு வெப்பத்து வெக்கையில போட்டு காய்ச்சப்படுகிறது உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது காய்ச்சப்படாவிட்டால் அது பொன்னாக விளங்கவே விளங்க முடியாது. இதுல 8-9 வசனத்தை 10 திருப்பி வாசிங்க. இருக்கா?
இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
இதோ நான் முன்பாக போனாலும் அவரை காணேன். எனக்கு பிடிச்ச வசனங்கள் இவைகள். இதோ நான் முன்பாக போனாலும் அவரை காணல. கடந்த வருஷத்துல அநேக தடவைகள் உங்களுக்கு தேவ மனுஷர்கள் அநேக தடவைகள் ஆண்டவர் என்ன ஆண்டவர் பதிலும் கிடைக்குது இல்ல, ஒன்னும் கிடைக்குது இல்ல, நீர் இருக்கிறீரா இல்லையா, எனக்கு பதில் தர்றீரான்னு சொல்லி புலம்புகிற நேரங்கள் ஏராளம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் என்ன சொல்றது? யோபு என்ன சொல்றது? இதோ நான் முன்பாக போனாலும் அவரை காணவில்லையப்பா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? வலது புறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஆண்டவரை காணக்கூடியவர். ஏன் தெரியுமா? யோபு என்கிற பக்தன் சோதனையில மாண்டிருக்கிற மனுஷன், துன்பத்தில மாண்டிருக்கிற மனுஷன். அதனால தேவனை இன்னைக்கு அநேக தடவைகள்ல இதுதான் நம்மளுடைய வாழ்வில் பிரச்சனை. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நம்முடைய சோதனைகள் மதிலாக மாறுகிற பொழுது தேவனை நாம் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. தேவனை நாம் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. யோபு என்கிற பக்தர் என்ன சொல்கிறார், எங்க பார்த்தாலும் அவரை காணல, தேவனை நான் காண முடியல. இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது பக்கத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் எனக்கு பிடிச்ச வசனம், ஆனாலும் நான் போகிற வழி இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், நான் போகிற வழி இன்னது என்பதை நான் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அது போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் போகிற வழியை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, பொன்னாக விளங்குவேன் ஐயா. ஹல்லேலூயா, சோதிக்கப்படுகிறது என்பது கஷ்டமானது, கடினமானது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், இந்த வருஷத்தில் நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் முடிவில்லை, நீங்கள் பொன்னாக விளங்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்தின் முடிவில்லை, ஆண்டவரே நான் சோதிக்கப்பட்டது நல்லது, ஏனென்று சொன்னால் நான் பொன்னாக விளங்குகிறேன் அப்பா, உம்முடைய கரத்தில் நான் பொன்னாக விளங்குகிறேன். ஆண்டவரே, யோபு என்கிற மனுஷன் கடைசி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அது திருப்பமா இருக்கா, யோபு 42:12 வாசிங்கள், 42:12 வாசிங்கள்.
கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின.
அப்படியே போகுது, ஆசீர்வாதத்தை குறித்து அங்க பார்க்கக்கூடியதாக. யோபுவின் முன்னிலைமையிலும் விட அவருடைய பின்னிலைமை அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், முதல்ல இருந்ததை விட, நீங்கள் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் தேவன் உங்களை என்ன செய்ய வேண்டும், இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, உங்கள் வாழ்வில் இழந்தவைகளை தேவன் இந்த வருஷத்திலே கொடுப்பாராக. ஹல்லேலூயா, உங்கள் வாழ்வில் நீங்க இழந்தவைகளை தேவன் இந்த வருஷத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, உங்க வாழ்வில் நீங்கள் இழந்தவைகளை தேவன் உங்களுக்கு திரும்ப இரட்டிப்பாய் கொடுப்பாராக. பொருளாதார ரீதியிலே, பிள்ளையுடைய காரியங்களிலே, வேலை காரியங்களிலே, ஊழிய காரியங்களிலே, தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்களிலே, எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வாராக, இந்த வருஷத்தில் இரட்டிப்பாய் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அழுதழுது வாசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அழுதழுது வாசிக்கலாம். ஓ, ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, ஒரே நாள்ல இவ்வளவு சோதனையா. ஆம், ஆனால் அந்த மனுஷன் அறிந்து கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு தேவன் என்னை விளங்க பண்ணுவார், தேவன் என்னை ஒளியாக மாற்றுவார், தேவன் என்னை கொண்டு செல்லுவார். எனக்கு இப்பொழுது ஒன்றும் தெரியவில்லை, பல நேரங்களில் எங்களுக்கும் ஒன்றும் தெரிகிறதில்லை. என்ன பாண்டவர், என்ன ஆண்டவர், ஒன்றும் தெரிகிறதில்லை, போற வழி தெரிகிறதில்லை, பக்கத்தில் நிற்கிறது தெரிகிறதில்லை. ஆனால் யோபு என்கிற பக்தர் என்ன தெரியுமா சொன்னான், அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, என்னை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்க ஒவ்வொருவரும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். இது என்னுடைய விருப்பம், இதனுடைய விருப்பம். ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக, குடும்பங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களை நிரப்ப வேண்டும் ஐயா. என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா, உங்க இருதயங்களில் இருக்கிற குறைகள் எல்லாம் இந்த வருஷம் தேவன் சந்திக்க வேண்டும். இதனுடைய விருப்பம், உங்க இருதயத்தில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த வருஷத்தில் பலமாய் சந்திக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அது என்னுடைய விருப்பம், அதனுடைய விருப்பம். அப்படியே ஆவதாக. ஹல்லேலூயா. 27:1-4 வாசிங்கள். யோபு 27:1-4.
யோபு பின்னும் தன் பிரசங்கத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கவடம் பேசுவதும் இல்லை என்று, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சல்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகி.
ரொம்ப பிடிச்சது பாருங்க இந்த வார்த்தைகள், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும், என் உதடுகள் தீமை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லையப்பா, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும். ஹல்லேலூயா. என் நியாயத்தை யோபுனுடைய வாழ்க்கையில படிச்சு எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தியானிச்சு படிச்சு ஆச்சரியம் என்ன சொல்றான் தெரியுமா, என் வாயில இருந்து ஒன்றும் வரக்கூடாதான். எல்லாரும் நீங்க யோபுனுடைய புத்தகம் வாசிச்சீங்க தானே, அவனுடைய சூழ்நிலையை நீங்க கண்டுகொண்டீங்க தானே, என் வாயில இருந்து ஒன்றும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுல என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும், எனக்கு அதை பிடிச்சு கொண்டது பாருங்க. எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது பாருங்க, எல்லாருடைய பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கும் பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, அவைகளை தள்ளிவிடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவரே, நீர் என்னை சோதிக்கிற பொழுது என் வாயிலிருந்து ஒன்றும் வரக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோபுடைய மனைவி பேசுகிறார், ஏ ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடும். அந்த மனுஷன் சொல்றான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாத, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம், தீமையை ஏன் பெறக்கூடாது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று பழகிவிட்டோம், நல்லதையே பெற்று நாம் பழகினபடியினால் தேவனுடைய கரத்திலிருந்து தீமையை பெற முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே ஒரு வசனத்தை அப்படியே சேர்த்து வாசித்தான் நல்லது. திருப்பி கொள்ங்கள் எபிரேயர் 12 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க, கவனித்து கேளுங்க. தேவசீது 5வது வசனம், எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சுற்றித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள்.
கொஞ்சம் பாருங்க, யோபுவை தேவன் நேசித்தாரா இல்லையா? ரொம்ப நேசித்தார். ஏன்? யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் உத்தமன் மனுஷன், சன்மார்க்க மனுஷன், அவன் நல்ல மனுஷன் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார், சாட்சி கொடுக்கிறார். 1வது அதிகாரத்திலே நாங்க பாத்துக்கல, சாட்சி கொடுத்தது பிசாசு எழும்பிட்டான். ஹல்லேலூயா. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமா எண்ணாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதெங்க. அவர் ஒரு காரணம், அவர் ஒரு வேண்டுதல், அவர் ஒரு சித்தம், ஒரு விருப்பத்திலே அவைகள் செயல்படுத்துவார், அது நமக்கு எல்லாம் தெரிவதல்ல. யோபுடைய வாழ்விலே என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒருவருக்கும் புரியவில்லை, அங்கே இருந்தவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் தேவன் நடத்தி வந்து கடைசியில என்ன சொன்னார் தெரியுமா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்றியும் என் மகனே, அந்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து 5வது வசனத்தில் வாசிங்க.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே,
எண்ணாதே,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
இந்த பாருங்க, அவரால் கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது இந்த வருஷத்துல தயவு செய்து ஒருவரும் சோர்ந்து போகாதீங்க. சோர்வு என்றது தேவ ராஜ்யத்தில் ஒரு பலமான ஒரு ஆயுதம், பிசாசதை போட்டு அநேகரை சோர்வுல போட்டு படுக்க வைத்து விடுவார். அதனால நான் சொல்றேன், தேவன் நம்மளை கடிந்து கொள்ளுகிற பொழுது சோர்ந்து போகாதீங்க. அநேகர் சோர்ந்து விடுவார்கள். கிறிஸ்தவ ஓட்டத்திலே அநேகர் தேவர் ஆட்சித்து விட்டு விலகினத்துக்கு ஒரே காரணம் சோர்வு, சோர்வு, சோர்வு. ஏதாவது என்று வைத்ததை நினைத்து நினைத்து சோர்ந்து போகிறது. சோர்ந்து போகாதிருங்கள். குடும்ப காரியங்களை நினைத்து சோர்ந்து போகிறது, ஊழிய காரியங்களை நினைத்து சோர்ந்து போகிறது, உலக காரியங்களை நினைத்து சோர்ந்து போகிறது. தேவன் நம்மளை கடிந்து கொள்ளுகிற பொழுது ஒருவரும் சோர்ந்து போகாதிருங்கப்பா. இன்னும் பலனடையுங்க. சொல்லுங்க, ஆண்டவர நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். இந்த வருஷத்தின் அடிப்படை, இந்த வருஷத்தின் கடைசியிலே நீர் என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு கிரியை செய்யுங்க. நம்பிக்கையோடு ஊழியம் செய்யுங்க. நம்பிக்கையோடு ஓடுங்க. இருக்கிற குறைவையே பார்த்து 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 உன் விசுவாசத்தை சேதப்படுத்தி விடாதே. எல்லா மனிதருடைய வாழ்விலையும் மறிக்கும் வரைக்கும் குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இந்த குறைவிலையும் என்னை நடத்துகிறவர் நீர். ஹல்லேலூயா. இந்த குறைவிலையும் என்னை நடத்தி செல்வீர் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஜோப் என்கிற பக்தன் எல்லாவற்றையும் உழந்து ரோட்ல நின்று ஓட்டினால் எடுத்து தன் காயங்களை தன் புண்களை சொரிந்து நின்ற பொழுது ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன். முடிவில் இரட்டிப்பாய் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க இழந்தவைகளை தேவன் தருவார். ஒருவர் கேட்டார், ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆசீர்வதிக்கிற தேவன் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வதிக்கிற தேவன் வேணுமா? உன் ஆசீர்வாதம் இன்னைக்கு போகட்டுக்கும் விட, ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்பொழுதும் என்னாலும் என் நேரமும் உன்னோடு இருக்க வேண்டும் என்று அவரை நோக்கி போ. இந்த வருஷம் அருமையாக இருக்கும். இந்த வருஷம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு அது நல்லதாகவே இருக்கும். தேவ சமூகத்தில் இருந்து நான் விசுவாசத்தோடு சொல்றேன், உங்கள் அநேகருடைய குறைவுகள், உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் தேவன் இந்த வருஷத்திலே செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்க நீங்க தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர்
இவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள்.
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை என்ன செய்தீர்கள்? மறந்துட்டீங்கப்பா. தேவன் நேசித்து தேவன் சேர்த்துக் கொள்ளுகிறவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? சிட்சிக்கிறார். தன் புத்திரனை சிட்சியாத தகப்பன் உண்டோ? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒருபோதும் சிட்சித்தது இல்லையா? உங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் நீங்கள் கடிந்தது இல்லையா? எத்தனை தாய்மார் அடி அடி என்று அடித்திருப்பீர்கள், பேசி பேச என்று பேசி இருப்பீர்கள், குட்டு குட்டண்டு குட்டி இருப்பீர்கள், பிள்ளைகளை பார்த்து ஏதோ எல்லாம் சொல்லி இருப்பீர்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, மார்க் சரியில்லை, அது சரியில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நேசிக்கிற என் பிள்ளைகளை நான் சிட்சிக்கிறேன், அணைத்துக் கொள்ளுகிற என் பிள்ளைகளை நான் சிட்சிக்கிறேன். அவ்வளவுதான். ஆனால் முடிவோ சம்பூர்ணமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன கிழமை பவிஷ்யத்தில் கேளியில் பேசினேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் முதல்ல சொன்னதை திருப்பி சொல்றேன். ஆண்டவரே என்னில் இருக்கிற குறைகளை இங்கேயே என்னை தண்டித்து எனக்கு நியாயம் செய்திருங்கப்பா. என்னுடைய வேண்டுதல் அதுதான் இல்லையா? ஆண்டவரே இந்த சபையிலேயே வைத்து நான் பிள்ளை செய்தா நான் தவறு செய்தா என்னை இங்கேயே வச்சு நியாயம் செய்திருங்க ஆண்டவரே. அந்த கடைசி நாள் தேவன் வருகிற அந்த நாள்ல இவ்வளவு பரிசுத்தவான்கள் சேர்ந்திருக்கிற பொழுது என்னை கூப்பிடாதேயும் ஆண்டவரே. இது என்னுடைய வேண்டுகோள். என்னை அவ்வளவு பேருக்கு முன்னால கூப்பிட, எனக்கு முன்பாக நடந்து சென்ற பகிரங்கமான வல்லமையான தேவ ஊழியர்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்துவமான பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து என்ன விசாரியாது ஆண்டவரே? என் சபையில, நான் இருக்கிற சபையில, நான் ஊழியம் செய்கிற சபையிலேயே என்ன விசாரிச்சிருவையா? அது எனக்கு போதுமானது என்று சொல்லி நான் அடிக்கடி என் உள்ளத்திலே நான் நினைப்பது உண்டு. ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் என்னை தண்டித்தால் அவர் என்னை நேசிக்கிறார். தேவன் என்னை சிச்சித்தா அவர் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அதை அற்பமாக எண்ணாதீங்க. உங்க பிள்ளைகள் நீங்க சிச்சிக்கிற பொழுது அது அற்பமாக சொன்னா அவங்களோட வாழ்வுக்கு அது கூடாது. உங்களுக்கு அது நல்லாய் தெரியும். நீங்க சிச்சிக்கிறதை உங்க பிள்ளைகள் அலட்சியமாக எண்ணினால் அது அவருடைய வாழ்வுக்கு கூடாது. அது உங்களுக்கு நல்லாக தெரியும். தேவன் நம்மளை சிச்சிக்கிற பொழுது அதை அற்பமாக எண்ணாதீங்கப்பா. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல புத்திமதியாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. புத்திமதிகளை கேட்க தீவிரமாய் நடந்து செல்லுங்க. புத்திமதிகள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லது, ஏற்றது, அது மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தை திருப்பி வாசி.
கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிக்கிட்டு தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சியை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரர் உண்டோ.
அருமையாக இருக்கிறது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. என்ன தெரியுமா, அந்த வசனத்தை வாசிக்க, மேல் வசனத்தை மாத்திரம் வாசிக்க. நீங்கள்
சிற்சியை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
நீங்கள் சிற்சியை சகித்தீங்கன்னு சொல்லி சொன்னா தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாரா?
புத்திரராக
எண்ணுகிறார். விளங்க முடியுமா இது? என்ன அந்த என்ன சொல்லுகிறீர்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சிற்சியை சகித்தால் அவர் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிதானே நான் சொல்றது? சரிதானே சொல்றது? சிச்சை என்று சொல்லிச்சுன்னா ஏங்க அப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் சிச்சை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை சிச்சிக்கிற பொழுது ஆண்டவரே அதை தாழ்ந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா நான் உமக்கு புத்திரனாய் இருக்க விரும்புகிறேன். நான் உம்முடைய புள்ளியாய் இருக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனுக்கு நான் மகனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தயவு செய்து உள்ளத்திலே முடிவுகள் எடுங்க. நீங்க எல்லாம் எவ்வளவுத்துக்கு முடிவுகள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பலர் ஒரு வருஷத்துக்கு 50 முடிவு எடுப்பார்கள், ஒன்றையும் நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவரே இதுதான், ஆண்டவரே இதுதான், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் ஆண்டவரே, என்னை இப்படி செய்யும் ஆண்டவரே, என்னை இப்படி நடத்தும் என்று ஒன்றே நாடுங்க. ஐந்தாறு எடுத்து வைத்து விட்டு ஒன்றையும் நிறைவேற்றாமல் போயிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க.
எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா?
ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமா. இந்த பக்கம் போன பைபிள் ஸ்டடியில் பார்த்திருக்கேன், எனக்கு சேர்க்கக்கூடியதாக இருந்தபடினால சேர்த்தேன். வெகு அதிகமா. யாரு? ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய். ஹல்லேலூயா. மனுஷனுடைய மனுஷர்களாக இருக்கிற தகப்பன்மாருக்கு நாங்கள் நல்லாய் கீழ்ப்படி இருக்க ஆவிகளின் தேவனாகி அவருக்கு மிகவும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த கிழமையிலே அடங்கி இருப்பதை குறித்து கொஞ்சம் பேசினேன். ஆகினால அந்த பக்கத்தில் நடக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதிருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ஒரு துன்பமுமே இல்லை, எனக்கு ஒரு வேதனையுமே இல்லை, எனக்கு ஒரு கவலையுமே இருந்துச்சுன்னு யாராவது சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம எல்லாவற்றுக்குள்ளையும் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், என்ன தெரியுமா? அவர் அறிவார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் இருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. ஆகையினாலே முடிவில் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இரட்டத்தனியாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டேங்க, இன்னைக்கு நீங்கள் குறைவுகளோடு இருந்தால் ஆண்டவருடைய நாமத்திலே நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில் தேவன் உங்களை இரட்டத்தனியாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு காரியத்தை பார்ப்போமா? எரேமியா 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 18வது அதிகாரம், நல்ல ஒரு காரியம் பாருங்க, அது நல்ல ஒரு சம்பவம் வாசிக்கல. எரேமியா 18வது அதிகாரம் பண்ணிலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
இதோ களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் குயவன் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க? இலங்கையில இருந்து வந்தவங்களுக்கு குயவன் வீடுன்னு சொல்லி என்னன்னு சொல்லி தெரியும். அங்க என்ன செய்வார்கள்? அழகழகான பாத்திரங்கள் செய்வார்கள். ஹல்லேலூயா! பாத்திருக்கிறீங்களா? பாக்க இல்லையா? இல்லாட்டா எல்லா வீட்லயும் வெள்ளி பணம் தான் வச்சிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா! நான் யோசித்தேன், ஒரு சட்டி தேடி இங்க சட்டி தேடுறது, இங்க மண் சட்டி எங்க தேடுகிறது? யார்கிட்ட போய் 10-15 வீட்டுக்கு டெலிஃபோன் வச்சா தான் அங்க ஒரு மண் சட்டி கிடைக்கும் பாருங்க. அது எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் மண் சட்டி மறந்து போயிட்டு. இப்ப வெள்ளிச்சட்டியில எந்த டிசைன் எடுக்கிறேன்னு தான் பிரச்சனை. மஞ்சட்டி எல்லாம் மறந்து போயிட்டு பாருங்க. ஹல்லேலூயா! அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் என்ன தெரியுமா? நீ குயவன் வீட்டுக்கு போ. ஊழிய காரணம் பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ குயவன் வீட்டுக்கு போ. என்ன ஆண்டவரே, குயவன் வீட்டுக்கு அங்க போய் நான் என்ன செய்யறது? அவன் சட்டி பாடுதான் செய்துட்டு இருப்பான் இல்லையா? இல்ல, போ சொன்னா. போய் அங்க பாக்குற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? குயவனுடைய கையில என்ன நடக்கிறது? ஒரு பாத்திரம் வைத்து வணங்குறான், ஒரு பாத்திரத்தை வணந்து கொண்டு இருக்கிறான், ஒரு சட்டியை வணங்குறான் என்று வையுங்க. நீங்க வணந்ததை பார்த்திருக்கிறீங்களா? நான் வணங்கே இருக்கிறேன். எங்க இருந்து கேக்குறீங்களா? இந்த தேசத்துலதான். ஹல்லேலூயா! பள்ளிக்கூட காலத்திலே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செய்ய விடுவாங்க. அதை செய்ய இன்ட்ரெஸ்ட் சொல்லி அதை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அதை வடிவாய் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுல பிடிக்கிற பொழுது ஆட்டுக்கிட்டேன்னு பிடிக்க கூடாது. அது வடிவாக இருக்க வேண்டும். அதுக்கு தண்ணி எடுத்து அதோடு சேர்த்து பிடிக்க வேண்டும். அது வழுக்கி கொண்டு போக வேண்டும். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோ சட்டி உடைஞ்ச, ஒரு மணித்தாலமா வச்சு பிடிச்சிட்டு இருக்கிற சட்டி என்ன செய்யுது? சடாரன்ற. அது ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மிஷின்ல இருக்கிற சட்டி அது 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 உடைஞ்சதுன்னா அந்த மண்ணை அப்படி தூக்கி எறிஞ்சு விட்டுரும். சடக்கன்னு இங்க இருக்கு, அங்க அப்படி இருக்கோ தெரியாது, இங்க அப்படி அப்படி சடக்கன்னு தூக்கி எறிஞ்சு விட்டுரும். அது என்ன? அது சுழண்டு கொண்டு இருக்கும், பயங்கரமாக சுழண்டு கொண்டு இருக்கும். சடக்கன்னு தூக்கி எறிஞ்சு விடும். சரியா போச்சு, மண்ணை அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டிய. ஐயோ, வடிவா இருந்தது, வடிவா வந்துச்சு, வடிவா கொண்டு பார்த்தன. சடக்கன்னு தூக்கி எறிஞ்சு விடும். ஹல்லேலூயா! ஆனா குயவன் இருக்கிற இங்க இருக்கிறதுக்கு வர்ற, நான் அந்த மண்ணை அப்படியே விட்டுட்டு போயிருவேன். அந்த மண்ணி சரி வராது, இந்த மண் சரி வராது தூக்கி எறிஞ்சிருவேன். ஏன் தெரியுமா? நான் மனுஷர் இல்லவா? நாங்க மனுஷர்கள், அந்த மண் அங்கேயே இருக்கட்டும் என்று விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் எரேமியாக்கு சொல்ற, நீ போ. அந்த 4வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
குயவன் வனைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான்.
அதுல நான் இருந்து அதை அந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யறேன்? அதை வச்சு வணையறேன் எங்க எலக்ட்ரிக்ல அது போச்சு வணையறேன். அது ஓடிக்கொண்டே இருக்கு, கட 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 ஓடுகிறது ஓடுகிறது ஓடுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு விரல்களையும் கிட்டவும் மெதுகவும் கிட்டவுமாக வைக்கிற பொழுது பாத்திரத்துடைய டிசைன் மாறிக்கொண்டே இருக்கு. உங்களுக்கு அநேகருக்கு அது தெரியாதுன்னு தெரியும். நான் செய்தபடினாலும் சொல்றேன், ஒரு கொஞ்சம் விரலை கொஞ்சம் அமர்த்தினீங்கன்னா அந்த டிசைன் மாறும். கொஞ்சம் பின்னுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த டிசைன் மாறும். இதுதான் பாத்திரம் வணைவதில் இருக்கிறது. அவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? வணைகிறவர்களுக்கு தான் அவருடைய ரகசியம் தெரியும் பாருங்க. ஏதோ கையை வைத்திருக்கிறது போல தெரியும், கையை வைத்திருக்கிறது போல தெரியும். இதை குறித்து நான் கணக்க பேசல, ஆனா நான் பேச போகிறது ஆசீர்வாதத்தை குறித்து. அப்படின்னால முன்பக்கத்தை, இந்த மண் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது, இந்த மண்ணை எப்படி தெரிவு செய்யப்படுகிறது, இந்த மண்ணுக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து எல்லாம் கணக்க பேசல. அது அங்காலே இருக்கட்டுங்க. நான் பேசுகிறது ஆசீர்வாதம் மாத்திரத்திலே. இல்லைன்னு இப்ப மண் நினைச்சுனா மண் பாண்டங்கள் நாங்க தான், நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் வெட்டி எடுக்கப்பட்டவர்கள். எல்லா மண்ணிலையும் பாத்திரம் செய்ய முடியாது. அதுக்கென்ற ஒரு மண், அது பிரித்தெடுக்கப்பட்ட மண். அதை குறித்து பேசிட்டு இருக்கலாம், அது அங்கேயே இருக்கட்டு. ஆனா அந்த பாத்திரத்தை வைத்து குயவன் என்ன செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். இது எப்படியாவது ஒரு சட்டியாக வேண்டும், இது எப்படியாவது ஒரு சட்டியாக வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, குயவனுடைய கண்கள்லே பாத்திரம் முதல்லயே தெரியும். தெரியுமா உங்களுக்கு, குயவனுடைய கண்ணிலே முதல்லயே பாத்திரம் தெரியும். பாத்திரத்துக்கு முதல்ல தெரியாமல் குயவன் அங்க வணைய முடியாது. ஒரு கப்பு வணிய போறா அது எப்படி செய்ய வேண்டும், ஒரு சட்டி வணிய வேண்டும்னா அது எப்படி செய்ய வேண்டும், அது முதல்லயே அவனுக்குள்ள உருவாகிவிடும். இந்த குயவன் என்ன செய்கிறான், வைத்து வணைகிறான், வச்சு வணைகிறான், 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 வணைகிறான். சட்டாருன்னு சொல்லி என்ன நடந்தது தெரியுமா, சட்டி அவனுடைய கையில் உடைந்து போய்விட்டது. சட்டி என்றே வச்சுக்கொள்ளுங்கப்பா, ஹல்லேலூயா. சட்டி என்ன செய்தது, கரத்தில் அவனுடைய கரத்தில் உடைந்து விட்டது, உடைந்து விட்டது, ஹல்லேலூயா. ஆனால் அந்த குயவன் உடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா, ஒரு நாள் உடைந்த பாத்திரத்தை நான் தள்ளவே தள்ள மாட்டேன், ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் தள்ள மாட்டேன், ஹல்லேலூயா. நான் பாத்திரமாக வணைவதற்கு எடுத்தேன், ஆனால் இப்பொழுது நான் ஒரு கப்பாக நான் வணிய போகிறேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் எவ்வளவுக்கு புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ற அளவுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். என்னவெனில், என்னை தேவன் அவருடைய கரத்தில் வைத்து வணைந்து கொண்டு வருகிறார். தேவன் தனக்கு விருப்பமான பாத்திரமாக என்னை வணைகிறார். திடீரென்று என்ன செய்கிறேன் தெரியுமா, கர்த்தருடைய கரத்தில் இருந்து நான் உடைக்கப்படுகிறேன். ஆச்சரியம், நீங்க நந்த விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம இருக்கிறதும் கர்த்தருடைய கரத்திலே தான், அங்கேதான் உடைக்கப்படுகிறது பாத்திரம், வெளியிலே அல்ல, மற்றவருடைய கரத்திலே அல்ல. நான் உடைக்கப்படுகிறது எங்க, அவருடைய கரத்திலே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, இல்லப்பா, இல்ல இல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்துல இருந்தேன் ஆண்டவரே, ஆனா நான் கொஞ்சம் தவறிட்டேன், நான் கொஞ்சம் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் கொஞ்சம் விழுந்துட்டேன் ஆண்டவரே. பரவாயில்ல, நீ என் கரத்துல இருக்கிறாய், ஹல்லேலூயா, நீ என் கரத்துல இருக்கிறாய். நான் உங்களை கேட்கிறேன், இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எத்தனை தடவை தவறினீர்கள், தேவன் உங்களை கைவிட்டாரா, தேவன் நீ வேண்டாம் என்று துரத்தி விட்டாரா, தேவன் நீ தகுதியற்றவன் என்று சொல்லி எண்ணினாரா? இல்ல. அடுத்த பக்கம், இவனை என்ன எப்படியாவது ஒரு பாத்திரமாய் நான் மாற்ற வேண்டும். அவருடைய கரத்தில் அது உடைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, இரு இரு, நான் உன்னை இன்னும் ஒரு விதமாக நான் வணிய போகிறேன். ஹல்லேலூயா. வணையிறது வணையரோடு இருக்கட்டும், ஆனால் நீ ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நீ நெருப்பிலே போடப்பட வேண்டியது அவசியம். பிரச்சனை என்ன தெரியுமா, சட்டி வணைந்து விட்டு அதுக்குள்ள தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா தண்ணி கீழே வந்துடும், அது எல்லாருக்கும் தெரியாது. சட்டியை சும்மா வளைந்து விட்டு நீங்க வெயில்ல சும்மா காய வைத்து விட்டு அதுக்குள்ள தண்ணியை விடுங்கள், சட்டி கரைந்து கொண்டு போய்விடும். ஆனால் அது அக்னி போரணையில வைக்கப்பட்டு அது அவிக்கப்பட்டு அது காயப்படுத்தப்பட்டு அதை வெளியில கொண்டு வருகிற பொழுது அந்த நெருப்புக்கு போறதுக்கு முதல்ல அதை தட்டினால் அதுல சத்தம் வராது. அது போயிட்டு வெளியே வருகிற பொழுது தட்டுங்க டிங்னு சொல்லி ஒரு சத்தம் ஒன்று கேட்கும், வழங்குறதா என்ன சொல்றேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நாம் இருந்தாலும் சோதனை கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்றால் மாத்திரத்தில் நீங்கள் பாத்திரமாக பிரயோஜனப்படுத்த முடியுமே ஒழிய மற்ற எந்த விதத்திலையும் ஆகாத காரியம். ஆண்டவர் சொன்னார், நான் பாத்திரமாக வணைந்து விட்டேன் உன்னை, ஆனா நீ பிரயோஜனப்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாற வேண்டும். எல்லாரும் பிரயோஜனப்படுத்தப்படுகிற பாத்திரம் சொல்லி சொன்னாப்பா, அதற்கு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை திருப்பியே ஆக வேண்டும், திரும்பியே ஆக வேண்டும், தன்னை அர்ப்பணித்தே ஆக வேண்டும், தன்னை ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும் தேவனுக்கு சொல்லி. எது வந்தாலும் என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நம்பி நடந்து செல்லுவேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிக்கிற நீ சொல்லு, ஆண்டவரே இந்த வருஷத்தின் முடிவு வரையும் எது வந்தாலும் நான் நடந்து செல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கடந்த நாட்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசியில நான் உயிரோடு இருப்பதற்கு எனக்கு கிருபை தாரம். அநேகருக்கு நமக்கு அந்த அறிவு இல்லாமல் தான் இருக்கிறோம். கடந்த வருஷத்தில் அநேக பரிசுத்தவான்கள் மறைத்து விட்டார்கள், வல்லமையான தெய்வ ஊழியர்கள் மறைத்து விட்டார்கள். நாங்கெல்லாம் இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபை. இந்த வருஷத்தை தாண்டணும் ஆண்டவர், இந்த வருஷத்தில் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர், நான் இந்த வருஷத்தில் வாழணும் ஆண்டவர், இந்த வருஷத்தை தாண்டணும் ஆண்டவர், வெற்றிகரமாக முடிக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி எனக்குள்ளே நான் பேசிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே பாத்திரம் என்ன செய்யப்பட வேண்டும்? அக்கினியிலே போடப்பட வேண்டும். அக்கினியிலே போடப்பட்டு எடுக்கப்படுகிற பாத்திரம் அது பலருக்கு பிரயோசனமாய் மாறும், அது பலருக்கு பிரயோசனமாய் மாறும். நீங்கள் பாவிக்கிற எந்த பாத்திரமும் வானத்திலிருந்து விழுந்தது கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டு அவைகள் சோதிக்கப்பட்டு கர்த்தரால் சிச்சிக்கப்பட்டு அது பாத்திரமாக மாறுகிறது. அதனூடாக தேவன் என்ன செய்கிறார்? ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நாம் எவ்வளவுக்கு சோதனையை சகிக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் இங்க இருக்கிற பார்க்கிற பக்கங்கள் கருப்பொருளாகும். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவுக்கு இந்த வருஷத்துல சோதனைகளை சகித்து நாம் நடக்கிறோமோ அதன் மத்தியிலே, அதன் அளவிலே, இந்த முடிவிலே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாத்திரங்களாக மாறுவதற்கு விருப்பம் பாருங்க, எல்லாருக்கும் விருப்பம். ஆண்டவரே என்னை பாவியும் நல்ல பாத்திரமாய் என்னை மாற்றும், பிரயோசனமானதாய் மாற்றும், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புகிறதுண்டு. ஆனால் அப்படி பாவிக்கப்படுகிற பாத்திரங்கள் தேவனால் சோதிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடுகிறோம். தேவன் சோதிப்பாரா? ஆம். உன்னையும் என்னையும் தேவன் பாவிக்க வேண்டுமாயானால், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வேண்டுமே ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் சோதிப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. வேதத்தில் தாராளமான நீங்கள் வேதத்தில் இவ்வளவு ஊழியர்களை பார்த்திருக்கிறீர்கள், சோதிக்கப்படாத ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானா இதுல? சோதிக்கப்படாத ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானா? ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என்ன தெரியுமா? முந்தின நிலைமையை பார்க்க பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரம் எனக்கு தெரியும் பாருங்க. ஹல்லேலூயா. இத்தனை வருஷ காலம், பத்து வருஷத்துக்கு முன்புக்கு யோசிங்க. நீங்க எல்லாம் பத்து வருஷத்துக்கு பின்புக்கு போங்க, பத்து வருஷத்துக்கு பின்பாக போங்க. நீங்க பத்து வருஷத்துக்கு பின்பாக இருந்த நாளுக்கும் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நாளுக்கும் எது மேன்மையானது, எது ஆசீர்வாதமானது? ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நாள் நமக்கு மேன்மையானது என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம்ப்பா. பத்து வருஷத்துக்கு முன்பதாக உன்னோடு இருந்தவர்கள் அநேகர் இல்லை. இன்றைக்கு அநேகர் மறித்து விட்டார்கள், அநேகர் போய்விட்டார்கள். கர்த்தருடைய கரத்தில் கிருபை கிடைத்தபடியினால் இன்றைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். பெருமை பாராட்டம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு நாம இருந்து விடலாம். கர்த்தருங்களை காப்பாராக. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் சொல்றார், நீ குயவன் வீட்டுக்கு போப்பா. பாத்திரத்தை வணைகிறார் ஆண்டவர். பா, எப்படி வணையப்படுகிறது பார், அது உடைந்து விடுகிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் உடைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் திரும்ப வணைகிற காலம் சீக்கிரத்தில் வரும் என்பதை மறந்து விடாதிருங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருசாக யோசித்துக் கொண்டிருந்தால் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அவர் திரும்ப அவர்களை வணைகிற காலம் வரும், வரும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். தாய் தகப்பன் தங்கள் பிள்ளைகளை குறித்தே நினைத்துக் கொள்வார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்று இல்லாட்டி நாளை, நாளை இல்லாட்டி அடுத்து நாள் தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. எனக்கு அநேகர் தெரியும் பாருங்க, அநேகர் பிள்ளைகள் ஆரம்பத்திலே தேவனோடு நடந்து வந்து இடையிலே வழியிலே தவறி போனவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே கத்தரண்டை திரும்ப வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால உடைந்து விட்டான் என்று சொல்லி நினைக்காதிருங்க, தேவன் வணைவார். அது உனக்கு தெரியாது, அது எனக்கும் தெரியாது. அவர் வணைகிற ஒருவருக்கு மாத்திரம்தான் அது தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்திரங்களை எப்படி வணைவது, என்ன சொல்லி வணைவது என்பதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் பாத்திரங்களாய் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறத்தக்கனவையாக. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக அநேக பாத்திரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறது நிறைந்து வழியத்தக்கனவையாக. பாத்திரங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்து வழிய வேண்டும். அல்லேலூயா. விசேஷித்த ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் உனக்குள்ள தேவன் எண்ணத்தை வைத்து எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்று கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா உண்டு, இந்த வருஷத்திலே தேவன் உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்துவார், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. முதலாவது நாம யோபு குறித்து பார்த்தோம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா சொல்ல? நான் பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்கு நான் ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கேன். என்ன தெரியுமா? யோபுடைய சுபாவங்கள் எல்லாம் உருக்கப்பட்டன என்று சொல்லி நான் ஒரு பதில் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா பொன்னாவதற்கு முன்பதாக அவன் உருக்கப்படுகிற பொழுது நம்முடைய சுபாவங்கள் உருக்கப்படுகிறது. அவன் மாறுகிற பொழுது அவன் பொன்னாக மாறுகிறான், பிரகாசிக்கிறான் என்று சொல்லி நான் பார்த்தேன். இரண்டாவது பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா குயவன் என்பது உடைக்கப்படுகிற பாத்திரம். அதாவது நாம் உடைக்கப்பட வேண்டும் தேவனங்களை வணைவதற்கு என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே கொண்டு செல்லுங்கள். நாம் உடைக்கப்பட வேண்டிய விதத்திலையும் உடைக்கப்பட வேண்டிய காரியங்களையும் உடைக்கப்படவில்லை சொல்லிச்சுனா தேவன் நம்மளை வணைய முடியாது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் சொல்லிச்சுனால், பாத்திரம் வணைகிற பொழுது ஒரு சிறிய காரியங்கள் அந்த மண்ணுக்குள்ள இருந்தாலும் பாத்திரம் சரியாக வணைந்து விட முடியாது. நான் இது எவ்வளவுக்கு விளங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு விளங்கப்படுத்த. அந்த பாத்திரத்தில் ஒரு கல் இருந்தால் கூட அந்த பாத்திரத்தை வணைய முடியாது. அந்த பாத்திரத்தை அது ஆபத்தில் இருந்து விடும், அந்த பாத்திரம் உடைந்து விடும். ஆகையினால தேவன் நம்மளை திரும்ப வணைய வேண்டும் என்று சொன்னால் உடைக்கப்பட வேண்டியவைகள் நம் வாழ்வில் உடைக்கப்பட வேண்டும் என்பதை நான் கருத்தாக கொள்ளுகிறேன். மூன்றாவது காரியம், யோவான் 5:35 வசனத்தை வாசிங்கள்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூறமனதாயிருந்தீர்கள். அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்,
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்,
நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூறமனதாயிருந்தீர்கள்.
ஜோவான் ஸ்தானன் திக்குதர்சியை குறித்து அங்கே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அல்லையா? அல்லேலூயா. ஜோவான் ஸ்தானனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனாய் வாழ்ந்தான். ஹலலுயா, ஹலலுயா. இதுல நான் என்ன சொல்ல வருகிறேன், நாம் எரியாமல் பிரகாசிக்க முடியாது, எரிந்தால் பிரகாசிக்கலாம். ஹலலுயா. ஆகவே நான் ஒரு மெழுகுதிரிய நாம் ஒரு உதாரணத்துக்கு கொள்வோம் பாருங்க. ஒரு மெழுகுதிரிய எடுத்து வைங்க, எடுத்து வைத்து அதை பைத்த வைத்து விட்டால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த மெழுகு உருகுகிறதை நாம் பார்க்கிறோம். மெழுகு உருகுகிறது, மெழுகு உருகி கொண்டே போகிறது. உருக 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 வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் ஸ்தானத்தை நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையிலே நடந்த ஒரு மனுஷன், தேவனுக்கென்று அநேக காரியங்களை செய்து முடித்த ஒரு மனுஷன், தேவ ராஜ்யத்தை பலமாக கட்டிய ஒரு மனுஷன், யோவான் ஸ்தானம் கர்த்தருடைய காரியம் நாம் ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷன், அல்லேலூயா. கர்த்தருக்கென்று தேவ ராஜ்யத்துக்கென்று மரித்து போன ஒரு மனுஷன், அல்லேலூயா. அந்த மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷன், அல்லேலூயா. வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன், தேவ காரியத்தை செய்கிற மனுஷன், தேவ சித்தத்தை செய்கிற மனுஷன், தேவனுக்காய் ஓடுகிற மனுஷனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா? அது எரிந்து பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பத்தை அங்கீகரிக்கிற மனுஷன், வேதனையை அங்கீகரிக்கிற மனுஷன், பாடுகளை அங்கீகரிக்கிற மனுஷன், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அல்லேலூயா. தேவ சித்தம் என்பது எது என்பதை நாம் நன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் என்று சொல்லிவிட்டால், என்னுடைய போதகருக்கு சொல்லி தந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் வந்து இது தேவ சித்தம் என்று சொல்லிவிட்டால் அதுல இருந்து கையெடுத்து விட வேண்டும் என்று சொன்னார். அது சரியோ புளியோ அடுத்த காரியம், நீ அதுல கை வையாத. ஏனென்று சொல்லி சொன்னால், ஒருவேளை அது தேவனி சித்தமாயிருந்தால் நீ அதுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால பேசாம இருக்கணும். ஏண்டா பல காரியங்கள் நம்ம கதைக்கிற பொழுது சில வேளைகள்ல தான் பல காரியங்கள் நான் பாஸ்டர்ட்ட வந்து சொல்லுவேன், இல்ல பாஸ்டர்ன்னு சொல்லுவேன். அது உனக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் வந்து இது தேவ சித்தம் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது நான் பேசாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல இதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். இது என்னுடைய மனதிலே பதியப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சித்தம் சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், இது தேவ சித்தம். அவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்வுக்கு முடிவுகளை எடுத்துவிட்டு அதை தேவ சித்தமாக மாற்றக்கூடாது. தேவ சித்தம் என்பது லேசான ஒரு காரியம் கிடையாது. நம்ம சபையில இருந்து பலர் போனார்கள், தேவ சித்தம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். நம்முடைய சபையில விட்டு அநேகர் போனார்கள். என்ன பிரதர், தேவ சித்தம், தேவ சித்தம். ஜோவான் ஸ்தானகன் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை அதற்கு இயேசுவுக்கு எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்திய ஒரு மனுஷன். கடைசியில் என்ன செய்தான் தெரியுமா? தேவ சித்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் கழுத்து தட்டுல கொடுக்கப்பட்டது. இது தேவ சித்தம். தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம் என்று சொல்லி நம்முடைய உணர்வு பூர்வமான காரியங்களை தேவ சித்தமாக ஆக்கிவிடக்கூடாது. நல்லெண்ணத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் பேசவில்லை. ஏன் என்று சொல்லிச்சுனால், நான் தேவ சித்தம் என்று சொல்லி என் வாழ்விலே வார்த்தைகள் எடுக்கிறது குறைவாகும். அது தெரியாவிட்டால் அதை சொல்லக்கூடாது. விளங்குறதா? அநேக தடவைகளிலே எமோஷனலாக நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம். அநேக தடவைகளிலே உணர்வு பூர்வமாக நாங்கள் மாறிவிடுகிறோம். அதை தேவ சித்தமும் ஆவியின் காரியமாகவும் எண்ணிவிடக்கூடாது. இந்த மனுஷன் என்ன செய்கிறான் எடுக்கிறேன், இந்த மெழுகுக்கு நான் ஒரு காரியம் ஒப்படைத்திருக்கேன். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நம்முடைய மாம்சம் உருக்கப்பட்டா ஆவி வெளிச்சமாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தின் காரியங்கள் உருக்கப்பட்டா, பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பழிவிடுகிற பொழுது கொழுப்புகள் தனியே உருக்கப்படும். நம்முடைய மாம்சம் உருக்கப்பட்டால் உள்ளான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் பிரகாசிப்பான். நான் கேட்கிறேன், மாம்சம் பிரகாசிக்க வேண்டுமா, உள்ளான மனுஷன் பிரகாசிக்க வேண்டுமா? எது பிரகாசிக்க வேண்டும்? ஆகையினாலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது இல்லையா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. பிரதர், உங்களோட பேசிக்கொண்டே இருக்க எனக்கு ரொம்ப விருப்பம். நீங்க பேசுகிற வார்த்தைகள் என்னை அது கட்டுகிறது, என்னை நடத்துகிறது. பிரதர் நன்றி. ஹல்லேலூயா. சிஸ்டர், நாங்க ஜெபம் பண்ண எனக்கு விருப்பம். நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது எனக்குள்ளே அக்கினி ஒன்று இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் தங்குவதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கேட்கிறேன், நான் இன்றைக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா? நாம் யோவான் ஸ்தானகனைப் போல தேவ சித்தத்தை செய்கிற மனுஷர்களா? தேவ சித்தத்தின் முடிவு என்ன தெரியுமா? கழுத்தை அறுத்து தாம்பாளத்தில் வைத்தார்கள். அவருடைய சத்தமாக வந்த மனுஷன் கொஞ்ச நாள் தான் இருந்து ஊழியம் செய்தான், பசக்கண்டு போயிட்டான். ஆனா பெரிய எழுப்புதல் அந்த நாளில் உருவாக்கி விட்டு போன ஒரு மனுஷன். அவனுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? காட்டுக்குள்ள காட்டுத்தேன் இல்லையா? தேவ சித்தத்தை பெற்ற எங்களுடைய சாப்பாடுகள் என்ன தெரியுமா? தேவ சித்தம், தேவ சித்தம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்வு இன்னைக்கு எல்லாரும் தேவ சித்தம் என்றது, ஆனா உபவாச கூட்டத்தில் ஒருத்தரையும் காண கிடைக்கிறது இல்லை. என்ன நடக்கிறது? தேவ சித்தம், தேவ சித்தம் என்று சொல்லி சொல்லுகிறது மாத்திரம் ஒன்றை செய்ய முடியாது. தேவ சித்தங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயா, இலங்கையில இருக்கிற ஜனங்களுக்காக முழங்கால்களை முடக்குங்க. வணங்குறதா? பாரம் தாகம் உள்ளவர்களை இருந்த தேவன் சமூகத்தில் ஊட்டுங்க. இதுக்குத்தான் ஜபம், வேற எதுக்கும் கிடையாது. அவர் கூட்டத்தை வைக்க முடிஞ்சு இல்லையே. வணங்குறதா? நான் அன்னைக்கு நேற்று வாய்ஸ் ஸ்டடியில், வெள்ளிக்கிழமை வாய்ஸ் ஸ்டடியில எங்க கேளுல சொன்னேன் இல்லையா, ஆராதனை முடிந்தாலும் அந்த ஆராதனை நடந்த இடத்துக்குள்ளே கால் வைக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனுஷன் தான். ஏனென்றால் அதற்குள்ளே இருக்கிற ஒரு பிரசன்னமும் ஒரு சமாதானத்தையும் உணர்ந்து கொண்டா எனக்கு போதுமானது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு நான் அப்படியாவது போயிட வேண்டும். அந்த இடத்துக்கு நான் என்ன என்ன கேளின் ஆராதனையை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். நாங்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். ஆனா என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இங்கே வந்து காலை வைக்கணும், முடிகிற நேரத்துக்கு வைக்கணும். எனக்கு தெரியும், ஆரம்ப நாட்கள்ல லேட்டா வந்துவிட்டா ஏதாவது ரெண்டு பேர் நின்று, ஏன் பிரதர் லேட்டா வந்தீங்க? சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் லேட்டா வர்றேன்னு சொல்லி வராமலே போயிருக்கலாமே. ஆனால் இந்த இடத்தையும் நான் வரணும், இந்த இடத்துலயும் காலை வைக்கணும் என்று விரும்புகிற ஒரு மனுஷன் தான். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ சித்தம், ஆகையினாலே நீங்க என்ன செய்கிறீர்கள்? உபவாச கூட்டத்துக்கு முன்னிலவை கொடுத்து வாருங்கள். அல்லேலூயா. முக்கியமான வேலைகள் செய்கிறவர்களை குறித்து நான் பேசலைங்க. வேலை செய்கிறவங்களை நாம ஒன்றும் தடை செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் நேரம் இருந்தும் காலம் இருந்தும் மழை பெய்துன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவர்கள், சினை கொடுத்ததுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவர்கள், ஏதோ காரணங்களை சொல்லி சொல்லிவிட்டு கடைசியிலே வந்து தேவ சித்தம் சொல்லிச்சுன்னா நாங்க என்ன செய்யறது? ஆகையினாலே மெழுகுதிரி எரிகிறது மாத்திரமல்ல, அது பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரகாசம் என்பது நம்முடைய நற்சாட்சியை காண்பிக்கிறது. நாம் சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர். உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, நான் அவங்களோட பழகிறது தெரியுமா, உனக்கு முன்பாகவும் நான் சாட்சி உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி பேசுறேன். அதாவது இந்த பிரெஞ்சு என்ற படியினால தோலுக்கு மேல தோல்ல காலில் எல்லாம் போட்டு கதைப்பாருங்க. நான் சொன்னேன், ஒருவருக்கு ஒருவர் முன்மாதிரியா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாம நல்லா பழகிறது தான், அதனால டேய் வாடா இங்கன்றதெல்லாம் நிக்கிறது இல்ல. இல்ல, ஒருவருக்கொருவர் முன்மாதிரியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால யோவான்ஸ் தான் நினைச்சதா தெரியுமா, வந்து தேவ சித்தத்தை வந்து கடைசியில் நினைச்சதா தெரியுமா, கழுத்தை அறுத்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஹல்லேலூயா. இதுக்கு பெயர் தேவ சித்தம். உங்களுக்கு என்ன தேவ சித்தம்? நீங்கள் எதை தேவ சித்தம் என்று கருதுகிறீர்கள்? உங்களோட வாழ்வில் எது சித்தம் என்று நீங்கள் நோக்குகிறீர்கள்? எது சரி என்று சொல்லி சொல்லுகிறீர்கள்? எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? இவைகள் எல்லாம் நாம் ஆராய வேண்டும். எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா, இத்தனை வருஷ கிறிஸ்தவர்களாய் நாம் இருந்தும், இத்தனை வருஷ கிறிஸ்தவர்களாய் தேவ சமூகத்தில் நின்றும் நாம் வளர வேண்டிய இடத்துல இன்னும் வளர இல்லையே, நாம் நடக்க வேண்டிய இடத்துக்கு இன்னும் நடந்து செல்லலையே என்பதுதான் என்னுடைய கவலை இல்லையா. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் எப்பொழுதும் பார்த்தா சின்ன பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுகிறீர்கள், சிறு பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுகிறீர்கள். வேதம் நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டாலும் சிறு பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுகிறோம். தேவ சமூகத்திலே எரிந்து பிரகாசிங்கப்பா. உங்கள் அண்டையிலே பலர் வருவார்களாக, உங்களை தேடி வருவார்களாக. பிரதர், அந்த பிரதருக்கு டெலிபோன் அடிச்சு கதைக்கிறேன், அந்த பிரதர் அந்த சிஸ்டருக்கு டெலிபோன் அடிச்சு எனக்கு ஜெபம் பண்ணுவான், அந்த சிஸ்டருக்கு டெலிபோன், அந்த பிரதருக்கு டெலிபோன் அடிச்சு எனக்கு உதவி செய்வாங்க, நான் வார, நான் டெலிபோன் பண்றேன். அப்படி தேவனுக்குள்ள பிரகாசிங்க. ஆவிக்குரிய வாழ்விலே அக்னியாய் மாறுங்க. எனக்கு தெரியும், நேர சொல்றேன், ஒரு சிலர் நம் சபையிலே 5 வருஷங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம் இன்றைக்கு உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் எரிந்த எரிதல்கள் எல்லாம் எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண விதங்கள் எல்லாம் எங்கள் காதுகள் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? 2 பேர் ஜெபம் பண்றது, 3 பேர் ஜெபம் பண்றது, 4 பேர் ஜெபம் பண்றது எல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விறகை மாத்திரம் கொளுத்தி விட்டால் அது மாத்திரம் ஆடி ஆடி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதே இடத்துல 5 விறகை போடுங்கள், 10 எரியும். இதுதான் ஜெபம், இதுதான் விண்ணப்பம், இதுதான் வேண்டுதல். இன்னும் ஒரு இடத்துல சொல்றேன், ஒரு விறகை எழுத்தினால் இவ்வளவு தூரத்துக்கு தான் எரியும், 5 விறகை போடுங்கள், அந்த ஜபத்தில் அந்த நெருப்பு வந்து இன்னும் உயர்ந்து விடும். ஜபங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே பிரகாசிக்கு ஒரு வாழ்க்கை வாழுங்கப்பா. எரிந்து பிரகாசிங்க, நம்முடைய வாழ்வில் அக்கினி பற்றி எரிவதாக. ஹல்லேலூயா. டைம் சென்று விட்டது இல்லையா? இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன். யோவான் 15வது அதிகாரத்தில், யோவான் 15வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடறேன், முடிச்சிடறேன், வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அது அதிக கனிகளை கொடுப்பது ஆசீர்வாதம். நல்லா விளைய கொள்ளுங்க, நான் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறேன். அதிக கனிகளை நாம் கொடுக்கணும் சொன்னால் தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை சுத்தம் பண்ணுகிறார், நம்மளை சுத்தம் பண்ணுகிறார் தேவன். சுத்தம் பண்ணுடைய அடிப்படை கருத்து என்ன? நாங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்க எல்லாம் கனி கொடுக்கறத காணுமா? காணும் சொன்னீங்கன்னா ஓகே, ஆனால் கனி கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் எங்கள் வாழ்வில் சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும், அதுக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை சுத்திகரியுமப்பா. என்ன ஆண்டவரே? ஆண்டவரே நான் ஊழியக்காரன், இல்ல என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் பிரசங்கி, இல்ல என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஏன் நான் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே? நான் கொடுக்கிற கனி காணாது, என் வாழ்வில் எனக்கு கொடுக்கிற கனி காணாது, நான் செயல்படுகிற விதங்கள் காணாது, நான் செய்கிற ஊழியம் காணாது, என்னை செயல்படுத்த. இன்னைக்கு விசுவாசிகள் இடத்திலையும் புது ஒருவரோடு பேசுகிறது போல பேச வேண்டியதாக இருக்கிறது. புது நபரோடு பேசுகிறது போல ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் பயிஸ்டடிக்கு வாரீங்களா? சிசி ஜெப கூட்டத்துக்கு வாரீங்களா? வருவீங்களா வரமாட்டீங்களா? ரெண்டு பேசுறோம். கிழமையில ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போங்க. ஒரு பைபிள் ஸ்டடி, எல்லா பைபிள் ஸ்டடிக்கும் போய் சொல்லி சொல்லல, நீங்க பிஸின்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பைபிள் ஸ்டடி முல்லாமல நடக்காட்டிக்கு டோர்ட்மண்ட் போங்க. டோர்ட்மண்ட்டுக்கு போட்டிக்கு பகுமுக்கு வாங்க. பகுமுக்கு ஒரு ஆட்டிக்கு நீங்க கேளுனுக்கே போங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹலோ லோய்யா, அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை இல்லாவிட்ட அப்பப்போ டைம் இருக்கிறது மயூரம் பிரதர் வீட்டில் பைபிள் ஸ்டடி அங்க போங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா போங்க போங்க. ஹல்லேலூயா. ஆனா கிழமையில 7 நாளுமே டைம் இல்லைன்னு நான் என்ன சொல்றது? ஆகவே ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஐயா, விட்டு கொடுங்கப்பா. தேவன் என்னை சுத்திகரிக்கட்டும். ஏன்? நான் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னை ரட்டிப்பாய் ஆசீர்வதித்து என்னை கனி உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றும். ஆண்டவரே இதுவரைக்கும் கனி கொடுத்திருக்கிறீங்க, ஆனா வேதம் அதுல என்ன சொல்லப்படுற? நீங்கள் அதிக கனிகளை, இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அதை வாசிங்க. அதிக கனிகளை என்றதை மாத்திரம் கனவு கொண்டு வாங்க. ஏதோ நீங்க கனி கொடுக்கல சொல்லி நான் பேச வரல. நீங்க எல்லாம் கனி கொடுக்கிறீங்க, ஆனா அதிக கனிகள்.
என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அதிக கனிகள் ஐயா, நீயும் நானும் இந்த வருஷத்திலே அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம், வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கறீங்க, ஆனா அதிக கனிகள். தேவன் எதிர்பார்க்கிறது அதிக கனி. அல்லேலூயா. ஒவ்வொரு தோட்டக்காரனும் தன் தோட்டத்தில் விளைகிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புவான். போன வருஷம் வந்ததே காணும், அரைவாசி காணும், காவாசி காணும் என்று யாரும் சொல்லுகிறது இல்லை. நிறைய வர வேண்டும், நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும், நிறைய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர்கள் அவர்கள் தங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் என்னை அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் குறைகளை எல்லாம் தேவன் தீர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை வணைய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு விருப்பம், கடந்த வருஷத்தில் இழந்தவைகள் எல்லாம் தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.